சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணும் எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் தாழ்மையோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற அளவிடப்பட முடியாத அன்பினாலே உம்முடைய ஒரே குமாரனை எங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாய் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான தேவைகளோடு உம்முடைய சமூகத்திலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவையோடு உம்முடைய முகத்தை பார்த்து நிற்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்து ஜெபித்தவர்களுக்கு நீர் செய்த அற்புதங்களுக்காக, நீர் கொடுத்த விடுதலைக்காக, நீர் கொடுத்த சுகத்திற்காக, நீர் கொடுத்த சமாதானத்திற்காக, நீர் கொடுத்த சந்தோஷத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலேயும் திருமண வயதில் இருக்கிற அநேக பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிற நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அன்றுவரே, எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்கிற குடும்பங்களிலேயும் அநேகர் இப்படிப்பட்ட நிலைமையிலே இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீரே அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை சந்தித்து யார் யாருக்காக உம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே நீர் படைத்தீரோ அவர்களை ஏற்ற நேரத்திலே அறிமுகப்படுத்தி அவருடைய குடும்ப வாழ்க்கையை நீர் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்கிற அருமையான நேர்களிலே நடக்க முடியாத நிலைமையிலே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் தாமே அவர்களோடு கூட தங்கியிருந்து அவருடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, நீர் அவருடைய கால்களை திடப்படுத்தும், சரீரத்திலே இழந்து போன பலனை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆறுதல், உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய பலன் அவர்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுக்கு குழந்தை இல்லையே என்று மனசோர்வடைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவருடைய மன கிளேசத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நாளுக்கு இறங்கி நீர் அருமையான ஒரு குழந்தையை கொடுத்தீரே. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல குழந்தைகளை கொடுத்தீரேப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே போல இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கி குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் குடிப்பழக்கத்திற்கு அடிமைகளாயிருக்கிற சகோதரர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்றுவரே, அவர்களுக்கு அது எவ்வளவு தீமை செய்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். அன்றுவரே, அதை வெறுக்கும் வெறுப்பை இருதயத்தின் ஆழத்திலே தாருமையா. படித்த பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்கள் வேலை செய்கிறோம் என்கிற காரணத்தினாலே, நாங்கள் சம்பாதிக்கிறோம் என்கிற காரணத்தினாலே கணவனை மதியாமல் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் தங்கள் இஷ்டப்படி அலைகிற பெண்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, அவருடைய வாழ்க்கையிலையும் பண்பையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் பணிவையும் மனத்தாழ்மையையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களிலே இதனாலே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்து அந்த பெண்கள் நல்ல குடும்ப பெண்களாக மாற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, தங்கள் திருமண நாட்களை நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்களும் உமை துதிக்கிறோம் ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் அவர்களுக்கு உதவி செய்த நீர் இம்மானுவேலாக தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து நித்தியம் வரை நித்தமும் உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 சாமுவேல் 8:1 முதல் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது தாவீது எருசலேமை தனது தலைநகரமாக நியமித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே கொண்டு வந்துவிட்டார். 2 சாமுவேல் 8:1 பாருங்கள். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக் கொண்டான். இதற்கு பின்பு என்று சொல்லும்பொழுது கர்த்தர் தாவீதோடு அந்த உடன்படிக்கையை செய்த பின்னர் தாவீதின் ராஜ்யம் முழுமையாக நிலைநாட்டப்பட்டுவிட்டது. பெலிஸ்தியர் மேலே பெரிய ஒரு வெற்றி கண்டார். இவர்கள்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிரிகளாக இருந்தார்கள். இப்பொழுது தேசத்தை விட்டு அவர்களை வெளியே விரட்டி, அது மட்டுமல்ல அவருடைய எல்லைகளிலிருந்தும் சற்று அப்பாலே அவர்களை விரட்டிவிட்டார். இஸ்ரேல் தேசத்தின் தென்பகுதியிலே அதிகமான இடங்களிலே பெலிஸ்தர்கள் இருந்தார்கள். சோபாவின் ராஜாவின் மேலே கண்ட வெற்றியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், 2 சாமுவேல் 8:4. அவனுக்கு இருந்த ராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவைகளை எல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவினிடம் ஐபிராத்து நதி மட்டும் இருந்தது. தாவீது அவ்விடத்திலிருந்து 1000 ரதங்களை எடுத்துக் கொண்டான். சில குதிரைகளை தவிர எல்லா குதிரைகளையும் கொண்டுவிட்டான். உபாகம புத்தகத்திலே கர்த்தர் ராஜாக்களுக்கு கொடுத்த கட்டளையிலே குதிரைகளையோ மனைவிகளையோ பெருக்கிக் கொள்ளக்கூடாது என்று ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். தாவீது சில மனைவிகளை தெரிந்து கொண்டார். சாலமோன் குதிரைகளையும் மனைவிகளையும் அதிகமாக தெரிந்து கொண்டு விட்டார். இங்கே தாவீது குதிரைகளை குறித்து மட்டும் கர்த்தர் சொன்ன கட்டளையை நிறைவேற்ற முற்படுகிறார். இந்த அதிகாரத்திலே அநேக விபரங்கள் இருக்கிறது. நேரம் எடுத்து இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது இஸ்ரவேலின் எல்கையை விரிவாக்கினார். தென்பகுதியிலே பெலிஸ்தியரின் தேசம் வரைக்கும் எல்லை நீட்டப்பட்டது. கிழக்கே மோவாபியர்களுடைய தேசம் மட்டும் எல்லை விரிவானது. இப்பொழுது சீரியா, மோவாப், அம்மோன், பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள் எல்லாரும் தாவீதுக்கு கப்பம் கட்டும் ஜனங்களானார்கள். 2 சாமுவேல் 8:13-14 பாருங்கள். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறிய அடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தென்மேற்கு பகுதியிலே, தென்கிழக்கு பகுதியிலே, இப்பொழுது வடக்கு பகுதியிலே தாவீது இஸ்ரவேலின் எல்லையை விரிவாக்கிவிட்டார். மேற்கு பக்கத்திலே மத்தியதரை கடல்தான் எல்லை. 2 சாமுவேல் 8:15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். தன்னுடைய ஜனங்களுக்கு நீதி நியாயம் செய்ததிலே தாவீது பெயர் பெற்றவரானார். அந்த நாட்களில் இருந்த எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக தாவீதின் ராஜ்யம் சிறந்து விளங்கியது. இப்பொழுது நாம் 2 சாமுவேல் 9 பார்ப்போம். வேத புத்தகத்திலே சிறந்த சம்பவங்கள் அடங்கிய அதிகாரங்களுள் இதுவும் ஒன்று என்று சொல்லலாம். தாவீது எவ்வளவு சிறந்த ஒரு மனிதர் என்பதை இது காட்டுகிறது. பொதுவாக தாவீது என்ற உடனேயே அவர் செய்த பாவம் தான் அனைவருக்கு நினைவிற்கு வருகிறது. உங்கள் முன் ஒரு பெரிய வெள்ளை திரையை நான் காட்டுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த திரையிலே ஒரு இடத்திலே ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறது. அந்த திரையை நாம் பார்க்கும் பொழுது அந்த கருப்பு புள்ளியின் இடத்தை தவிர ஏராளமான இடம் வெள்ளையாக இருக்கிறது. என்றாலும் நாம் பார்த்தவுடன் அந்த கருப்பு புள்ளிதான் தெரிகிறதா இருக்கிறது. ஆடுகள் மந்தையாக மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அநேக ஆடுகள் இருக்கிறது. ஒரே ஒரு ஆட்டை தவிர மற்ற எல்லாம் வெள்ளை ஆடா இருக்கிறது. எது உங்கள் கண்ணுக்கு உடனே தெரியும்? அந்த கருப்பு ஆடுதான் தெரியும் இல்லையா? அதே போலதான் தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களிலே அவருடைய பாவத்தையே நாம் சிந்திக்கிறோம். பாவம் பாவம்தான். ஆனாலும் தாவீதினுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஏராளமான சிறந்த குணநலன்களையும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற அந்த சங்கீதம் தாவீதின் மகிமையான குணநலனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2 சாமுவேல் 9 மேவிபோசேத்தின் சரித்திரம் அடங்கியிருக்கிறது. மேவிபோசேத் யோனத்தானின் மகனும் சவுலின் பேரனுமாயிருக்கிறான். சவுலினுடைய பின்னணியத்தை இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீதுக்கு ஒரு பரம எதிரியாய் சவுல் விளங்கினார். சவுலின் மரணத்திற்கு பிறகு தாவீது படைகளை ஒன்று திரட்டிக் கொண்டார். அந்த நாட்களின் வழக்கப்படி ஒரு அரசன் அரியணை ஏறும்பொழுது அதற்கு முன் இருந்த அரசனின் பரம்பரையிலே எல்லாரையும் அழிப்பது வழக்கம். அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த அரசனுக்கு எப்படியும் ஆபத்து என்பதனாலே அவ்வாறு செய்தார்கள். எனவே சவுலின் சந்ததியார் எல்லாரையும் தாவீது கொலை செய்தாலும் அது சரியானது என்றுதான் யாரும் கூறுவார்கள். சவுலும் யோனத்தானும் ஒரே யுத்தத்திலே கொலை செய்யப்பட்ட பொழுது யோனத்தானின் ஒரு மகன் தாவீதால் கொலை செய்யப்படக்கூடாது என்பதற்காக ஒழித்து வைக்கப்பட்டான். அவனுடைய பெயர் மேவிபோசேத். இந்த மேவிபோசேத்தையும் கொலை செய்வதனாலே தாவீது தனது அரியணையை உறுதியானதாக்கலாம். 2 சாமுவேல் 9:4 பாருங்கள். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாயீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். இந்த சீபா சவுலின் வேலைக்காரர்களிலே ஒருவன். மேவி போசேத் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை தாவீதுக்கு கூறுகிறான். தாவீது எளிதாக அவனை கொலை செய்திருக்கலாம். நடந்ததென்ன? 2 Samuel 9:5-6. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவி போசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். மேவி போசே தாவீதுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்ட பொழுது முகங்குப்புற விழுந்து தாவீதை வணங்கினான். ஏனென்றால் தன்னை தாவீது கொலை செய்வான் என்று எண்ணினான். ஆனால் அதற்கு மாறாக தாவீது அன்போடு கூட அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். 2 Samuel 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். உடனடியாகவே மேவி போசேத்தை அழைத்ததின் நோக்கத்தை சொல்லி அவனுக்கு இருந்த பயத்தை போக்குகிறார். அரச பந்தியிலே நித்தம் அப்பம் புசிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய சொந்த மகனைப் போல கனம் பண்ணுகிறார். 8. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயைப் போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். தாவீதின் வார்த்தைகளை எல்லாம் கேட்ட மேவி போசேத் அதற்கு எப்படி மறு உத்தரவு கொடுக்கிறான் பார்த்தீர்களா? வேறு ஒரு அரசனாயிருந்தால் இவன் கொலை செய்யப்பட்டிருப்பான். அதை உணர்ந்து தன்னை ஒரு செத்த நாய்க்கு ஒப்பிடுகிறான். ஆனால் தாவீது அவ்வாறு அவனை அழைக்கவில்லை. தாவீது, நீ ஒரு செத்த நாயல்ல, எனது நண்பனாகிய யோனத்தானின் மகன், உனக்கு அன்பு செலுத்தவே உன்னை அழைத்தேன் என்பதை விவரிக்கிறார். 2 Samuel 9:9-10. ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். ஆம், இது உண்மையாகவே ஒரு பெரிய குடும்பம்தான். எனவே சவுலின் நிலங்கள் மேவி போசேத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் நியாயப்படி அது அவனுக்கே சேர வேண்டும். அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் அவனுக்கு கிடைக்கும்படியாக தாவீது திட்டமிட்டார். 11-13 பாருங்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பெயருள்ள சிறியவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு வேலைக்காரராயிருந்தார்கள். மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு இரண்டு காலும் முடமாயிருந்தது. தாவீது மேவி போசேத்துக்கு செய்தது அற்புதமானது. தாவீது அற்புதமானவர் என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்மை குறித்து சொல்லும்பொழுது நாம் எவ்வளவு கேடானவர்கள் என்பதை வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய விருப்பம் போல நடக்கிறவர்களாயிருக்கிறோம். ஏசாயா 53:6 பார்க்கும்பொழுது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தம்மேல் விழப்பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
நீதிமொழிகள் 16:25 பாருங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று வசனம் சொல்கிறது. சங்கீதம் 73:2 ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 116:8 என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர் என்று வாசிக்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் ஒவ்வொருவருமே கர்த்தருக்கு முன்பதாக முடமானவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் இக்காலத்திலே மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? மனிதன் சிறந்தவன், அவன் உயர்வானவன் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தை பூரணமாக விசுவாசியாத ஒரு மனிதன் சொல்லும்பொழுது மனிதனுடைய ஆத்மாவின் மகிமையை வெளிப்படுத்த இயேசு வந்தார் என்று கூறினாராம். அது எவ்வளவு தவறான ஒரு கூற்று இல்லையா? எரேமியா 17:9 என்ன சொல்கிறது? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்கிறது. ஆம், இருதயத்திலிருந்தே தவறான எண்ணங்கள் உருவாகி வருகிறது. அது அநேக தீமையான காரியங்களை விளைவிக்கிறது. மனிதனுடைய சுபாவத்திலே எந்த சிறந்த காரியத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்பொழுது ரோமர் 7:18 அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று சொல்கிறது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? யோவான் 14:6 சொல்லும்பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிறார். தேவன் வகுத்திருக்கிற இந்த வழியிலே நாம் செல்லும்பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும், அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது சத்தியம், தாவீது யோனத்தானுக்காக மேவிபோசேத்திற்கு அன்பை காண்பித்தார். தாவீதுக்கு இந்த மேவிபோசேத்தை தெரியாது. ஆனாலும் யோனத்தானை அவன் அதிகமாய் நேசித்தபடியினாலே யோனத்தானுக்காக அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். தாவீது மேவிபோசேத்தை பார்த்தபொழுது ஒரு முடமான மனிதனை பார்க்கவில்லை, யோனத்தானை அங்கே பார்த்தார். யோனத்தானோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை இந்த உதவியற்ற மனிதனுக்கு யோனத்தானின் பெயரினாலே கொடுக்கப்பட்டது. தாவீதுக்கு யோனத்தான் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோனத்தானுடைய மரணத்தை குறித்து தாவீது கேள்விப்பட்ட பொழுது யோனத்தான் மரித்து போனதை குறித்து தாவீது எவ்வளவு துக்கப்பட்டார். 2 Samuel 25:26 பாருங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே, என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது என்று புலம்புகிறார். இப்பொழுது தேவன் என்னையும் உங்களையும் ரட்சித்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்காகவே ரட்சித்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எபேசியர் 2:6 சொல்லும்பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக என்று வாசிக்கிறோம். தேவன் என்னையும் உங்களையும் கிறிஸ்துவிலே பார்க்கிறார், எனவே நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சிக்கிறார். 3வதாக, தாவீது மேவிபோசேத்தின் முடமான கால்களை குறித்து ஒன்றுமே பேசவில்லை. மேவிபோசேத் முடமானவன் என்பதை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் தாவீது சொல்லவில்லை. நீ முடமானவனாய் இருப்பது மிகவும் துக்கமான காரியம் என்று கூட சொல்லவில்லை. ஒரு இளவரசனைப் போல தாவீது அவனை நடத்தினார். தாவீதின் பந்தியிலே உட்கார்ந்து அவன் தினமும் நன்றாக சாப்பிட்டான். அந்த முடமான கால்களும் விலை உயர்ந்த துணியினாலே மூடப்பட்டிருந்திருக்கும். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீக்கப்பட்டபடியினாலே தேவன் நம்முடைய பாவங்களை மறந்துவிட்டார். அந்த ஒரே வழியிலேதான் நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்க முடியும். எபிரேய ஆக்கியோன் இதை குறித்து சொல்லும் பொழுதும் எபிரேயர் 10:17 அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். 4வதாக, இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம், மேவிபோசேத்தும் தன்னுடைய முடமான கால்களை குறித்து எதுவுமே சொல்லவில்லை. போஜனத்திற்காக தாவீதும் மேவிபோசேத்தும் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் எதை குறித்து பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? மற்றொரு மனிதனை குறித்து பேசியிருப்பார்களா, அல்லது மேவிபோசேத் எப்படி முடமானான் என்பதை குறித்து பேசியிருப்பார்களா? யாரை குறித்து பேசினார்கள் தெரியுமா? யோனத்தானை குறித்து தான் பேசியிருப்பார்கள். தாவீது யோனத்தானை அத்தனையாய் நேசித்தார். மேவிபோசேத் யோனத்தானை தனது தகப்பனாக நேசித்தான். எனவே இரண்டு பேருக்கும் இடையிலே யாரை குறித்தாவது பேச வேண்டும் என்றால் யோனத்தானை தான் நினைத்து அவர்கள் பேசியிருப்பார்கள். இப்பொழுது நானும் நீங்களும் எதை குறித்து பேச வேண்டும்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டும் இல்லையா? ஆனால் சில கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கடந்த காலங்களிலே தாங்கள் எப்படி பாவத்திலே வாழ்ந்தோம் என்பதை விவரிப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது மிகவும் கேடான ஒரு காரியம். அல்லது இரண்டு கிறிஸ்தவர்கள் பேசும்பொழுது மற்றொரு விசுவாசியை குறித்து குறைவாக பேசுகிறார்கள். இது எத்தனை பரிதாபமான ஒரு காரியம். நாமும் ஒருவரோடு ஒருவர் பேசும்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம் பேச எதிர்பார்க்கப்படுகிறோம். ஐந்தாவதாக, மற்றவர்களும் மேவிபோசேத்தின் முடமான கால்களை குறித்து ஒன்றும் பேசவில்லை. தாவீதின் அரண்மனையிலே தாவீதோடு கூட அநேகர் போஜனம் பண்ணியிருப்பார்கள். திடீரென்று ஒரு நாள் தாவீது இந்த முடமான மனிதனை போஜனத்திற்காக கொண்டு வருவதை பார்த்திருப்பார்கள். மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இவனுக்கு எப்படி இவ்வாறு முடமானது தெரியுமா என்று ஒருவரோடு ஒருவர் பேசவில்லை. மாறாக தாவீது என்ன சொல்கிறார் என்பதையே கவனித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். மேவிபோசேத்தை தாவீது புகழ்ந்து பேசிய வார்த்தைகளையே அவர்கள் கேட்டார்கள். கீழ்த்தரமான எந்த வார்த்தைகளையுமே அவர்கள் கேட்கவில்லை. எனவே மேவிபோசேத்தின் மீது அவர்களுக்கும் அன்பு உண்டாயிருக்கும். 1 கொரிந்தியர் 13:7-8 பாருங்கள். இங்கே அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். சொல்லப்போனால் தாவீது முடமான அந்த மேவிபோசேத்தை நடக்கக்கூடியவனாக மாற்றவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு நடக்கை உங்களால் முடியவில்லை என்று உணரும் பொழுது இயேசு கிறிஸ்துவண்டையே திரும்புங்கள். நடக்க முடியாத திமிர்வாதம் உள்ள ஒரு மனிதனை கூரையை பிரித்து இயேசு வண்டை இறக்கிய பொழுது அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கிறதா? மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூறுவதென்ன? எபேசியர் 4:1-2 பாருங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று வாசிக்கிறோம். நீங்களும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடப்பதிலே குறைவுபடுவீர்கள் என்றால் உதவிக்காக இயேசு கிறிஸ்துவண்டையே நீங்கள் வாருங்கள். இன்றைக்கும் கிறிஸ்து பெருவழிகளிலேயும் பாதைகளிலேயும் தெருக்களிலேயும் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த அழைப்பையே கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூப்பிடுகிறார். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே, முடமானவர்களாயிருந்தாலும் பரவாயில்லை, குறைவுள்ளவர்களாயிருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய ரட்சிப்பின் மேஜைக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். தாகமாயிருக்கிறவர்களே, என்னிடத்திலே வந்து தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூப்பிடுகிறார். எனவே பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 9 கர்த்தருடைய அன்பு எத்தனை தெளிவாக இந்த சரித்திரத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? தொடர்ந்து 2 சாமுவேல் 10 நாம் பார்ப்போம். 10:1-3 வாசிக்கிறேன். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். கவனித்தீர்களா? இந்த ஜனங்களுக்கு தாவீதின் மேலே நம்பிக்கை இல்லை. அவர்களை தாக்குவதற்காகவே தாவீது திட்டமிடுவதாக எண்ணினார்கள். அன்பான முறையிலே தாவீது செயல்பட்டாலும் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நீங்களும் சிலரிடத்திலே அன்போடு கூட உறவு கொண்டாலும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. கர்த்தர் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் எண்ணங்களை பரிபூர்ணமாக அறிந்தவராயிருக்கிறார். 2 சாமுவேல் 10:4. அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிட மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். இது ஆறுதல் கூறப்போனவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வேதனையை உண்டு பண்ணும் காரியமாயிற்று. தாவீது ஆறுதல் சொல்ல அனுப்பிய ஊழியக்காரரை அவர்கள் மிகவும் கேவலமாக நடத்திவிட்டார்கள். இந்த ஆனூன் இவ்வாறு செய்தபடினாலே இவன் தாவீதை மறைமுகமாக யுத்தத்திற்கு அழைத்தான் என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் தாவீதோ நல்லெண்ணத்தோடு தனது ஊழியக்காரரை அனுப்பி வைத்திருந்தார். வசனங்கள் 5-6. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளர் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரேகோப் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1,000 பேரையும் இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். இப்பொழுது அம்மோனியர்கள் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை புரிந்து கொண்டார்கள். எனவே அநேகரை கூலிப்படையாக சேர்க்கிறார்கள். அம்மோன் புத்திரரோடு இணைந்து வந்த அத்தனை பேரும் இஸ்ரவேல் படையால் முறியடிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னர் சீரியர்கள் அம்மோனியர்களுக்கு உதவி செய்ய வரவில்லை என்று பார்க்கிறோம். மேலும் 2 சாமுவேல் 10:18-19 பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. இதன் விளைவாக அந்நாட்களில் இருந்த அரசர்களில் எல்லாம் தாவீது சிறந்த ஒரு அரசனாக உயர்ந்த ஒரு ஆட்சியாளனாக காணப்பட்டார். அருமையான சகோதரனை சகோதரியே, 2 சாமுவேல் 9 எப்பொழுதும் நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாமும் கர்த்தருக்கு முன்பதாக முடமானவர்களாய் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தேவன் நம்மேலே அன்பு பாராட்டுகிறார். எனவே நம்முடைய பாவங்களை குறித்து குறைவுகளை குறித்து நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் அதை குறித்து பேசவில்லை, மற்றவர்கள் அதை குறித்து பேச வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவாதி தேவன் என்னையும் உங்களையும் பார்க்கும்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பார்க்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறபடியினாலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை நோக்கி பார்க்கிறார். அது மட்டுமல்ல, நாம் அன்போடு சிலருக்கு உதவி செய்யும் பொழுதும் தவறாக புரிந்து கொள்ளப்படத்தான் செய்வோம். ஆனாலும் அதை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்தவராயிருக்கிறார். அவரே அதற்கான நீதியான தீர்ப்பை நமக்கு செய்வார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11.